ஓம் சாந்தி. ஜனவரி 17, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்களே பாரதத்தின் அதி பெருமதி வாய்ந்த சேவையாளர்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அதனை ராம ராஜ்யமாக ஆக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய சரீரம் மனம் செல்வத்தை பயன்படுத்துகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்யும் உண்மையான ஆன்மீக சேவை என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தூய சந்தோஷ பூமியை மறைமுகமான முறையில் ஸ்தாபிக்கின்றீர்கள். இதுவே பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவை. எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ராவணனின் சிறையிலிருந்து அனைவரையும் விடுதலை செய்கின்றீர்கள். இதற்கு நீங்கள் தூய்மையாகி மற்றோரையும் தூய்மையாக்குகின்றீர்கள். ஆடல்: ஓ கடவுளே, குருடர்களுக்கு பாதை காட்டுங்கள். ஓம் சாந்தி. ஓ பிரபுவே, ஓ கடவுளே, ஓ பரமாத்மாவே என்ற வார்த்தைகளை கூறுவதற்கும் தந்தை என்ற வார்த்தைகளை கூறுவதற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. ஓ கடவுளே, ஓ பிரபுவே என கூறும் பொழுது அதிக அளவு மரியாதை உள்ளது. ஆனால் தந்தை என்ற வார்த்தை மிகவும் சாதாரணமானது. பல தந்தையர் உள்ளனர். பிரார்த்தனை செய்யும் போதும் மக்கள் பிரபு, ஓ கடவுளே என கூறுகின்றனர். ஏன் அவர்கள் பாபா என கூறுவதில்லை? எவ்வாறாயினும் அவரே பரமாத்மா. தந்தை என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு பரமாத்மா என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளதை போன்றுள்ளது. மக்கள் அழைக்கிறார்கள், ஓ கடவுளே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஆத்மாக்கள் கூறுகின்றனர், பாபா, முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை எங்களுக்கு காட்டுங்கள். பிரபு என்ற வார்த்தை மிகவும் மகத்துவமானது. ஆனால் தந்தை என்ற வார்த்தை மிகவும் சாதாரணமானது. தந்தை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பௌதிக உலகில் பல தந்தையர்கள் உள்ளனர். மக்கள் அழைக்கின்றனர், நீங்களே தாயும் தந்தையுமானவர். இந்த வார்த்தைகள் மிக சாதாரணமானவை. கடவுள் அல்லது பிரபு என கூறும்போது அவரால் எதனைத்தான் செய்ய முடியாது என மக்கள் நினைக்கிறார்கள். தந்தை இப்பொழுது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை உங்களுக்கு மிக மேன்மையான இலகுவான பாதையை காட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், ஓ எனது குழந்தைகளே, ராவணனின் கட்டளைகளை பின்பற்றியதன் மூலமும் காமச்சிதையில் அமர்ந்ததன் மூலமும் நீங்கள் முற்றிலும் எரிந்து விட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளேன். இதனாலேயே தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்குவதற்கு வருமாறு நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளேன். குழந்தைகளாகிய நீங்கள் கூட அனைவரும் பாரதத்தின் ஆன்மீக சேவையில் உள்ளீர்கள். உங்களை தவிர வேறு எவராலும் இந்த சேவையை செய்ய முடியாது. பாரதத்திற்காகவே நீங்கள் அதனை செய்கின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுவதுடன் பாரதத்தையும் தூய்மையாக்குகின்றீர்கள். பாபு காந்திஜியும் ராம ராஜ்யம் வர வேண்டும் என விரும்பினார். இப்பொழுது எந்த மனிதராலும் ராம ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. இல்லாது விட்டால் அவர்கள் ஏன் கடவுளை தூய்மையாக்குபவர் என அழைக்கின்றனர்? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாரதத்தின் மீது அதிக அளவு அன்பை கொண்டுள்ளீர்கள். நீங்களே குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக முழு உலகிற்கும் உண்மையான சேவையை செய்கின்றீர்கள். காந்திஜி விரும்பியவாறு நீங்கள் பாரதத்தை மீண்டும் ஒருமுறை ராம ராஜ்யமாக ஆக்குகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எல்லைக்கு உட்பட்ட ஒரு தேசத்தின் தந்தை. ஆனால் அந்த ஒரே ஒருவரோ எல்லையற்றதன் தந்தை. அவர் எல்லையற்ற சேவையை செய்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். உங்களில் சிலருக்கு ராமராஜ்யத்தை உருவாக்குகின்றோம் என்ற போதை வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் அரசாங்க சேவையாளர்கள், நீங்கள் தெய்வீக அரசாங்கத்தை உருவாக்குகின்றீர்கள். உங்களுக்கு பாரதத்தின் மீது போதை உள்ளது. சத்திய உலகில் தூய பூமியாக இருந்த பாரதமே இப்பொழுது தூய்மையற்று உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது சந்தோஷ பூமியாகிய தூய உலகை தந்தையின் மூலம் மறைமுகமான முறையில் உருவாக்குகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்ரீமத்தையும் மறைமுகமான முறையிலேயே பெறுகின்றீர்கள். நீங்கள் இதனை பாரதத்தின் அரசாங்கத்திற்காக செய்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் சரீரம் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்திற்கு அதி மேன்மையான சேவையை செய்கின்றீர்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் சிறைக்கு சென்றனர். ஆனால் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் விஷயம் ஆன்மீகமானது. உங்கள் யுத்தம் முழு உலக ராஜ்யத்தையும் ஆட்சி செய்கின்ற 5 விகாரங்களாகிய ராவணனுக்கு எதிரானதாகும். இதுவே உங்கள் சேனை. அந்த இலங்கை ஒரு சிறிய தீவு. ஆனால் இந்த உலகம் எல்லையற்ற தீவாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் தூய்மையற்ற உலகம் அழிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிவ சக்திகள். கோபகர்களாகிய சகோதரர்கள், நீங்களும் சிவசக்திகள். நீங்கள் மறைமுகமான முறையில் பாரதத்தில் மகத்தான சேவையை செய்கின்றீர்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அனைவரும் இதனை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் இடம்பெறும் உங்கள் சேவை ஆன்மீகமானது. நீங்கள் மறைமுகமானவர்கள். பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் உங்கள் மனம் சரீரம் செல்வத்தின் மூலம் பாரதத்தை அதிமேன்மையான சத்திய பூமி ஆக்குகின்றீர்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரியாது. பாரதம் சத்திய பூமியாகவே இருந்தது. ஆனால் அது இப்பொழுது பொய்யான பூமி ஆகியுள்ளது. ஒரே ஒரு தந்தையே சத்தியமானவர். கடவுள் சத்தியமானவர் என கூறப்படுகிறது. அவர் உங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக உண்மையான கற்பித்தல்களை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சென்ற கல்பத்திலும் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக ஆக்கினேன். அவர்கள் அத்தகைய கட்டுக்கதைகளை இராமாயணத்தில் எழுதியுள்ளார்கள். ராமர் குரங்குகளின் சேனையை அழைத்து சென்றார் என அதில் கூறப்படுகிறது. முன்னர் நீங்கள் அனைவரும் குரங்குகளைப் போன்றே இருந்தீர்கள். அது ஒரு சீதை பற்றிய விஷயம் அல்ல. தந்தை எவ்வாறு இராவண ராஜ்யத்தை அழித்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். இதில் சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. மக்கள் அதிகளவு செலவு செய்து இராவணனின் கொடும்பாவியை உருவாக்கி பின்னர் எரிக்கின்றார்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. பல பிரபல்யமான மக்கள் சென்று அதனை பார்க்கின்றார்கள். வெளிநாட்டவர்களும் அதனை பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இப்பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே குழந்தைகளாகிய உங்களின் இதயத்தில் பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவையை நீங்களே செய்கின்றீர்கள் என்ற உற்சாகம் இருக்கிறது. உலகிலுள்ள மற்றோர் இராவணனின் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இராமரின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் இராமரென கூறினாலும் அல்லது சிவனென கூறினாலும் இரண்டும் ஒன்றே ஆகும். கடவுளுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற பாரதத்தின் அதி பெருமதி வாய்ந்த சேவையாளர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என மக்கள் அழைக்கின்றனர். நீங்கள் சத்தியுகத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை பெறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். அங்கு சராசரி ஆயுட்காலங்களும் மிக நீண்டவை. அங்கு அனைவரும் யோகிகள். ஆனால் இங்கு அனைவரும் போகிகள், அதாவது இந்திரிய சுகங்களில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் தூய்மையானவர்கள், ஆனால் இங்கு இவர்கள் தூய்மையற்றவர்கள். இரவிற்கும் பகலிற்குமான வேறுபாடு இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு யோகி என அழைக்கப்படுகின்றார். அவர்கள் இவரை, ஸ்ரீ கிருஷ்ணரை மகாத்மா எனவும் அழைக்கின்றனர். ஆனால் இவரே உண்மையான மகாத்மா. தெய்வீக குணங்கள் அனைத்தினாலும் நிரம்பியவர் என்று அவரது புகழ் பாடப்படுகிறது. அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரமாகிய இரண்டும் தூய்மையானவை. சந்நியாசிகள் இல்லறத்தவர்களுக்கு விகாரத்தின் மூலமாக பிறந்து பின்னர் சந்நியாசிகள் ஆகின்றனர். தந்தை இப்பொழுது இந்த விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த நேரத்தில் மக்கள் நேர்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் சத்யுகத்தில் எவ்வாறு இருந்தனர்? அவர்கள் தர்மாத்மாக்களாகவும் நியாயமானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் 100% செழிப்பானவர்களாகவும் எப்பொழுதும் சந்தோஷமானவர்களாகவும் இருந்தனர். பகலுக்கும் இரவிற்குமான வேறுபாடு உள்ளது. நீங்கள் மாத்திரமே இவற்றை மிக சரியாக அறிவீர்கள். பாரதம் எவ்வாறு சொர்க்கத்திலிருந்து நரகமாகியது என்பதை எவராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் லக்ஷ்மி நாராயணனை வணங்குவதுடன் அவர்களுக்கு ஆலயங்களையும் கட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் நல்ல பதவி வகிப்பவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். அத்துடன் பிர்லாவிற்கும் எவ்வாறு லக்ஷ்மியும் நாராயணனும் தங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டார்கள் எனவும், அவர்களுக்காக ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் எனவும் உங்களால் விளங்கப்படுத்த முடியும் என்று தந்தை தொடர்ந்தும் கூறுகின்றார். ஒருவரது தொழிலை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவரை வணங்குவது கற்சிலையை வணங்குவது போன்றது. அது பொம்மைகளின் வழிபாடு. மற்ற மதத்தவர்கள் கிறிஸ்து இந்த நேரத்திலேயே வந்தார் என்பதை தெரிந்து கொண்டதுடன் அவர் மீண்டும் வருவார் என்றும் நம்புகிறார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு உள்ளார்த்தமான ஆன்மீக போதையை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்விலேயே இருந்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஷரீரமற்றவர்கள் ஆகுங்கள். உங்களை ஓர் ஆத்மா என கருதி கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் தந்தை கூறுவதை கேட்கின்றேன். ஆன்மீக தந்தை அங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மற்ற சத்சங்கங்களில் ஒருபொழுதும் எண்ணுவதில்லை. ஆத்மாவே அனைத்தையும் கேட்கின்றார். ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு பிரதம மந்திரி, நான் இன்னார் இன்னார். ஆத்மா தனது சரீரத்தின் மூலமாக நான் பிரதம மந்திரி, நான் இன்னார் இன்னார் என கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய நாங்கள் சொர்க்கத்தின் தேவர்கள் ஆகுவதற்காகவே முயற்சி செய்கின்றோம் என இப்பொழுது நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் ஓர் ஆத்மா, இது எனது சரீரம். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்தும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்களே அதி கீழ்ப்படிவான சேவாதாரிகள். நீங்கள் இந்த பணியை மறைமுகமான முறையில் செய்கின்றீர்கள். ஆகவே நீங்களே இந்த அரசாங்கத்தின் ஆன்மீக சேவகர்கள் என்ற மறைமுகமான போதையையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். பாபுஜியும் புதிய உலகில் புதிய பாரதம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். புது டெல்லியை அவர் விரும்பினார். அது இப்பொழுது புதிய உலகம் அல்ல. இந்த பழைய டெல்லி இடுகாடு ஆகப் போகின்றது. அதன் பின்னர் இது தேவதைகளின் பூமி ஆகும். நீங்கள் இப்பொழுது அதை தேவதைகளின் பூமி என அழைக்க முடியாது. நீங்கள் புதிய உலகிற்காக தேவதைகளின் பூமியாகிய புது டெல்லியை உருவாக்குகின்றீர்கள். இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாரதத்தை மீண்டும் சந்தோஷ பூமி ஆக்குவது அத்தகைய மிக மேன்மையான பணியாகும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப உலகம் பழையதாக வேண்டும். இப்பொழுது இது துன்ப பூமியாகும். ஒரே ஒரு தந்தையே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். துன்பமிக்க பாரதத்தை சந்தோஷமானதாக ஆக்குவதற்கு தந்தை ஒவ்வொரு 5000 வருடமும் வருகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கின்றார். எவ்வாறு மன அமைதியை கொண்டிருப்பது என மக்களும் கேட்கிறார்கள். இப்பொழுது இனிய வீடாகிய அமைதி தாமத்தில் மாத்திரமே அமைதி இருக்க முடியும். துன்பமோ சப்தமோ அற்ற இதுவே மௌனதாமம் என அழைக்கப்படுகிறது. சூரியன் சந்திரன் போன்றவையும் அங்கு இருப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. தந்தை உங்கள் கீழ்ப்படிவான சேவகனாக வந்துள்ளார். எவ்வாறாயினும் எவருக்குமே தந்தையை தெரியாது. மக்கள் எவரையாவது மகாத்மா என அழைத்தாலும் இப்பொழுது எவரும் மகாத்மாவாக இருக்க முடியாது. சொர்க்கத்திலேயே மகாத்மாக்கள் இருக்க முடியும். அங்கு ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் தூய்மையாக இருப்பதனால் அவர்கள் அமைதியையும் செழிப்பையும் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது அவர்களிடம் தூய்மை இல்லாததால் அவர்களிடம் எதுவும் இல்லை. தூய்மைக்கு மரியாதை உண்டு. தேவர்கள் தூய்மையானவர்கள். இதனாலேயே மக்கள் அவர்களின் சிலைகளின் முன் தலை வணங்குகிறார்கள். தூய்மையானவர்கள் தூய்மையாகவும் தூய்மையற்றவர்கள் தூய்மையற்றும் இருக்கின்றனர். அந்த ஒரே ஒருவர் உலகில் உள்ள அனைவரையும் எல்லையற்ற அனைவரதும் எல்லையற்ற பாபுஜி ஆவார். ஒரு மேயரும் நகர பிதா என்று அழைக்கப்படலாம். அவ்வாறான விஷயங்கள் அங்கு இருப்பதில்லை. அங்கு ராஜ்யம் சட்டத்திற்கு அமையவே செயற்படுகிறது. ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இப்பொழுது தூய்மையாகுங்கள் என தந்தை கூறுகின்றார். பின்னர் அவர்கள் கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியம்? எப்படி குழந்தைகள் பிறப்பார்கள்? எப்படி உலக ஜனத்தொகை அதிகரிக்கும்? லக்ஷ்மியும் நாராயணரும் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு எதிர்ப்பை சகித்துக் கொள்ள வேண்டும். கடந்த சக்கரத்தில் நாடகத்தில் எது இடம்பெற்றதோ அது மீண்டும் இடம்பெறும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கலாம் என்றில்லை. நாடகத்தில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அது நாடகம்தானே என எண்ணி நீங்கள் நின்றுவிடக்கூடாது. நீங்கள் அவ்வாறு முயற்சி செய்யாமல் இருந்தால் பாடசாலையில் சித்தியடைவீர்களா? மக்கள் அனைத்திற்கும் தொடர்ந்தும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் நீரையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வினாடிக்கு வினாடி எந்த முயற்சியை செய்தாலும் அது உங்களின் வெகுமதிக்கானதாகும். எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பதற்கு நீங்கள் எல்லையற்ற முயற்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது இது பிரம்மாவின் இரவு, ஆகவே இது பிராமணர்களின் இரவும் ஆகும். பின்னர் அது பிராமணர்களின் பகல் ஆகும். நீங்கள் இதனை சமய நூல்களில் கற்றாலும் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பாபாவும் இராமாயணத்தையும் பாகவதத்தையும் உரைத்திருக்கின்றார். அவர் பண்டிதரை போல் அமர்வதுண்டு. அது பக்தி மார்க்கம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பக்தி இந்த ஞானத்திலிருந்து வேறுபட்டது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் காம சிதையில் அமர்ந்ததன் மூலம் அவலட்சணம் ஆகிவிட்டீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் அழகானவரும் அவலட்சணமானவரும் என அழைக்கப்படுகின்றார். வழிபடுபவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள். தீய சக்தியின் வழிபாடு அதிகமாக உள்ளது. ஒருவரின் சரீரத்தை வழிபடுதல் பஞ்ச தத்துவங்களையும் வழிபடுதல் என்பதாகும். அது கலப்படமான வழிபாடு என அழைக்கப்படுகிறது. பக்தி ஆரம்பத்தில் கலப்படமற்று இருந்தது. அப்பொழுது சிவனின் வழிபாடு மாத்திரமே இருந்தது. மக்கள் இப்பொழுது வழிபாடு செய்யும் விஷயங்களை பாருங்கள். தந்தை பல அற்புதங்களை காட்டுவதுடன் அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகின்றார். அது மலர்களின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. கராச்சியில் டிரான்ஸில் செல்லும் பதன் என்னும் காவலாளி இருந்தார். அவர் கூறுவார், நான் சொர்க்கத்திற்கு சென்றேன். அங்கு குதா அதாவது கடவுள் எனக்கு ஒரு மலரை கொடுத்தார். அவர் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்தார். அது ஒரு அதிசயமே. மக்கள் உலகின் 7 அதிசயங்களை பற்றி பேசுகின்றனர். உண்மையில் சொர்க்கமே உலகின் அதிசயமாகும். எவருக்கும் இது தெரியாது. நீங்கள் அத்தகைய முதற்தரமான ஞானத்தை பெற்றிருப்பதனால் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாப் தாதாவே அதி உயர்வானவர். இருப்பினும் அவர் மிகவும் எளிமையாக இருக்கின்றார். அவர் அசரீரியானவர், ஆணவமற்றவர் என அவர்கள் பாடும் பொழுது தந்தையின் புகழே பாடப்படுகிறது. உங்களுக்கு சேவை செய்வதற்காக தந்தை வரவேண்டி உள்ளது. தந்தை எப்பொழுதும் தனது குழந்தைகளுக்கு சேவை செய்து அவர்களுக்கு செல்வத்தையும் சொத்தையும் கொடுத்துவிட்டு பின்னர் ஓய்வு ஸ்திதிக்கு சென்று விடுகின்றார். அவர் தனது குழந்தைகளை தனது தலையில் அமர்த்துகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களது இனிய வீட்டிற்கு சென்று பின்னர் உங்கள் இனிய ராஜ்யத்தை பெறுவதற்காக கீழே இறங்கி வருவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஓர் ராஜ்யத்தை பெறுவதில்லை. ஒரே ஒரு தந்தையே உண்மையான தன்னலமற்ற சேவையாளர். ஆகவே குழந்தைகளாகி உங்களிடம் அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை மறக்க செய்து விடுகின்றாள். நீங்கள் இத்தகைய மகத்துவம் வாய்ந்தவரான பாப் தாதாவை மறந்துவிடக்கூடாது. பாட்டனாரின் சொத்தை கொண்டிருப்பதில் அதிக அளவு போதை உள்ளது. நீங்கள் ஷிவ் பாபாவை இனம் கண்டுள்ளீர்கள். அது அவரது சொத்தாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் அனைத்து அசுர குணங்களையும் அகற்ற வேண்டும். அவர்கள் பாடுகிறார்கள், நான் நற்குணங்கள் அற்றவன், என்னிடம் நற்குணங்கள் இல்லை. நற்குணங்கள் அற்றவர்களுக்கான சங்கம் என அழைக்கப்படும் ஒரு ஸ்தாபனம் உள்ளது. இப்பொழுது எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நற்குணங்கள் அற்று இருத்தல் என்றால் நற்குணங்கள் இல்லை என்பதே ஆகும். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் விளங்கப்படுத்த வேண்டும் என தந்தை கூறுகின்றார். கூறுங்கள், நாங்கள் பாரதத்தின் சேவையில் உள்ளோம். அனைவரதும் பாபுஜியான ஒரே ஒருவரின் ஸ்ரீமத்தையே நாங்கள் பின்பற்றுகின்றோம். இதனாலேயே ஸ்ரீமத் பகவத்கீதை நினைவு கூறப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, அதி உயர்வான பாப் தாதா எவ்வாறு எளிமையாக இருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் மிகவும் எளிமையானவராகுவதுடன் அசரீரியானவராகவும் ஆணவமற்றவராகவும் ஆக வேண்டும். தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற இந்த முதற்தரமான ஞானத்தை கடையுங்கள். 2, மீண்டும் மீண்டும் அதே போன்று இடம்பெறும் இந்த நாடகத்தில் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பதற்கு எல்லையற்ற முயற்சியை செய்யுங்கள். முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். அல்லது அனைத்தையும் நாடகத்திடம் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வெகுமதிக்காக நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தேவதை ரூபத்தை கொண்டிருப்பதற்கான உங்கள் ஆன்மீக முயற்சி மூலம் சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குவதால் ஓர் அவ்யக்த தேவதை ஆகுவீர்களாக. உங்கள் தேவதை ரூபத்தின் மூலம் ஆன்மீக முயற்சியை செய்வதே சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குவதற்கான வழியாகும். மீண்டும் மீண்டும் இதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீக முயற்சியை செய்தாலும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே அவ்யக்த ரூபத்தின் ஆன்மீக முயற்சியை செய்வது எனில் கவனம் செலுத்துகின்ற தபஸ்யாவை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்பதாகும். ஆகவே உங்கள் விழிப்புணர்வில் ஓர் அவ்யக்த தேவதை ஆகின்ற ஆசீர்வாதத்தை வைத்திருங்கள். உங்கள் முன்னிலையில் வருகின்ற எவரும் பௌதிகமான மற்றும் வீணான விஷயங்கள் அனைத்திற்கும் அப்பால் செல்வார்கள். ஸ்லோகம். சர்வசக்திவான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு உங்கள் மன ஒருமுகப்பாடு சக்தியை அதிகரியுங்கள். உங்கள் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். நாளாந்த நிகழ்ச்சிக்கு அமைய உங்கள் பௌதீக செயற்பாடுகளான நேர அட்டவணையை அமைப்பதைப் போலவே உங்கள் மனதின் சக்தி வாய்ந்த ஸ்திதிக்கான ஒரு நிகழ்ச்சியையும் அமைத்துக் கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்டிருப்பதில் உங்கள் மனம் மும்முரமாக வைத்திருக்கும் அளவிற்கு ஏற்ப உங்கள் மனம் குழப்பமடைகின்ற நேரம் குறைவாக இருக்கும். சதா ஒரு நிலைநிறுத்தப்பட்ட மனம் என்றால் மன ஒருமைப்பாட்டுடன் இருப்பதே ஆகும். அதனால் உங்கள் நல்ல அதிர்வலைகள் எங்கும் இயல்பாகவே பரவுவதுடன் சேவையும் இடம்பெறும். ஓம் சாந்தி.